வணக்கம். வாடிவாசல் 4 இந்த பரபரப்பெல்லாம் காட்டாமல் வெளிவரும் காளை எது என்பதை மட்டும் அறிந்து கொள்வதுடன் நிறுத்திக்கொண்டு மூண்டி வரும் மாடனைபவனுக்கு அந்த இடத்தை விட்டுவிட்டு வெளியேறும் காளைகளையும் அவை மேலே விழும் ஆட்களையும் பிடிகளையும் பார்த்து கொண்டே அந்த இரு இளைஞர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். கிழவன் அவர்களை நெருக்கி நின்று பிச்சியின் தோள் மீது கை வைத்து சொன்னான், இந்த கழுதைகளெல்லாம் உனக்கு இல்லை, இந்த அனாதி பயலுக இப்படித்தான் மானாங்கண்ணியாக எல்லாத்து மேலேயும் விழுவாருங்க. இத்தினி மாட்டிலையும் குறிப்பாக 10 மாடுகள் தான் இருக்குது. பேர் நிற்கணும்னா அதுகளானேன்னு வேலைக்காரன். என்ன சின்ன தம்பி நான் சொல்கிறது என்றான். பிச்சி இதற்கு தலையசைக்கும் போது மருதன், பெரியவர் சொல்கிறது 100 ஒரு வார்த்தை என்றான். அவன் சொல்லி முடிக்கவும் அவர்களை பார்த்து கேட்கிறார் போல எதிர் அணை மரத்து பக்கத்திலிருந்து ஒரு குரல் கத்தி கேட்டது, என்னென்ன முண்டாசை கூட அவுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்க, வேடிக்கை பார்க்கவா கிழக்கு சீமையிலிருந்து இம்மாந்தூரம் வந்திருக்க என்று ஒரு குரல். கிழக்கு சீமை என்ற வார்த்தை விழவும் தான் நல்ல பாம்பு படத்தை திருப்புகிற மாதிரி வெட்டி முகத்தை சப்தம் வந்த பக்கம் திருப்பினான் பிச்சி. ஆளை பார்த்து விட்டான், ஆனால் இனம் வழங்கவில்லை. ஆனால் இத்தனை காளைகள் வெளியேறிய பிறகும் தான் குடுத்துணியும் முண்டாசுமாக பொருத்தமின்றி நின்றிருப்பதை சுட்டிக்காட்டி வம்புக்கு இழுத்த அந்த ஏளனம் அவனுக்கு சுருக்கென்றது. கிழவன் பக்கம் திரும்பி, அது யாருங்க என்று கேட்டான். தன்னை பொறுக்கி அவன் எதற்கு இப்படி பன்னி மாதிரி கத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அடவுளே, அவனை தெரியாதா உனக்கு என்று கிழவன் ஒரு அழுத்தல் சிரிப்புடன் சொன்னான். அவன்தான் முருகு. பிச்சி ஒரு கணம் நிதானித்தான். ஓ, தெற்க இருந்தா? ஆமாம், அந்த வயதான். இங்கே இருக்கிறவனுக்குள்ள பெரிய புடுங்கியாக்கும். கிழவன் கத்தியே விட்டான். என்ன மாமா அப்படி பேசிட்ட? கிழவன் வார்த்தைக்கு பதில் பேசினான் முருகு. கிழக்க இருந்து வந்துட்டா மட்டும்? அவன் பக்கத்தில் இருந்த குரல்கள் கிழுகிழுத்தன. கிழவனுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. அட சரிதாண்டா, ஆடிவாசலில் தானே ரெண்டு பேரும் நிற்கிறீங்க, என்ன அப்போ? பாட்டையா சித்த, சும்மா இருங்க, நான் பேசிக்கிடறேன் என்று கிழவனை அமர்த்தினான் பிச்சி. அண்ணே, உங்களை பற்றி கேட்டிருக்கேன் என்றான் முருகுவை பார்த்து. முதக்க இப்போத்தான் செஞ்சு சந்திச்சுக்கிடறோம். உங்கள் அப்பனோட ஒன்று நான் பார்த்துருக்கேன் ஒரு தவா, உங்கள் சல்லியட்டுக்கு வந்திருந்தப்போ. விளையாட்டு பார்க்கவா என்று பிச்சி பதிலுக்கு கேட்டு விட்டான். ஆ, சும்மா கேட்குறேன், மாடுக மேலே விழுந்ததா தெரியலையேன்னு. நல்லா கேட்ட தம்பி பிச்சி என்று கிழவன் ஆர்ப்பரித்து கத்தினான். கிழவன் பக்கத்து குரல்கள் கெக்கிளித்தன. முருகுக்கோ சுருக்கென்றது. துடுக்காக மேலே ஏதோ சொல்லப்போனான். பிச்சி சொன்னான், வாடிவாசலில் விவகாரம் வேணாம். என்ன அது? என்ன அப்படி கேட்டுட்ட? கிழக்கு சிமியிலேருந்து வேடிக்கை பார்க்க வரமாட்டான், வேடிக்கை காட்டத்தான் வருவான் என்றான். அவன் கடைசி வார்த்தைகள் கடுமையாகவும் உரமாகவும் வெளிவந்தாலும் துடுக்காக போய்விடாமல் இருக்க கட்டுப்படுத்திய குரலில் தான் சொன்னான். பேச்சு சரிதான் தம்பி, அப்பம் பெருமை மட்டும் பேசிட்டா போதுமா? முருகு வார்த்தைகளை விசிறிவிட்டான். பிச்சி உதட்டை கடித்து கொண்டு முருகுவையே கடுமையாக பார்த்தான். கொஞ்சம் பதட்டம் வந்தது. கிழவன், தம்பி பிச்சி என்று அதட்டி கூப்பிட்டான். அவன் கவனத்தை இழுக்க, மனுஷனுக்கும் மாட்டுக்கும் தான் தம்பி இந்த சல்லி, விவகாரம் கொம்புக்கும் கைக்கும் தான், மறந்துடாத. ஆமாம் என்றான். பிச்சி உடனே சுதாரித்து அடக்கி கொண்டான். அது சமீன் சோறும் உப்பும் சாப்பிட்டு இப்போ வளர்ற இளம்பைய என்றான் கிழவன். தலைப்பரட்டாத்தான் பேசுவான், இந்த வட்டத்தில் அவனை அடிச்சுக்கிற ஆள் இல்லை, பேசமாட்டான் பின்ன. சமீன்தார் காதில் விழணும்னே தான் இப்படி பழக்க பேசுதான். தள்ளி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது முருகண்ணே என்றான் மருதன். முருகை பார்த்து சிரித்து கொண்டே, திறம் இருந்தால் நல்லா விழ வேண்டியதானே என்றான். கூட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஆடு சாகுடிகால பிள்ளைக்கால என்று குரல்கள் எழுந்தன. வாடிவாசல் கூட்டம் சிதறி பின்னறித்து பத்திரமான இடம் தேடி ஓடியது. வாடிவாசல் விசாலமாகியது. பிச்சி முண்டாசை உருவி கால்களுக்கு இடையில் இடுக்கி கொண்டு குடுத்துணியையும் கழற்றி வேஷ்டியையும் அவிழ்த்து, பாட்டையா இதை வச்சுக்கிடுங்க என்றான். மருதனும் கொடுத்தான். உடம்போடு ஒட்டிய மணியனும் நங்கோடுமாக நின்றார்கள். எல்லா கண்களும் திட்டிவாசலை நோக்கி பாய்ந்தன. பிள்ளைக்காளையை கொணர்ந்தவன் உள்வாடியில் மாட்டை அவிழ்த்துவிட்டு பிடிகையிறும் கையுமாக அடைப்புக்குள்ளிருந்து வெளியே வேகமாக வந்து நடைபாதையை நோக்கி போனான். கொம்புகளுக்கு நடுவே அடிப்பாகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக பின்னி கட்டியிருந்த ஜரிகை சல்லா பளபளக்க இரண்டு கூர்மையான கொம்புகளை முன்னீட்டி கொண்டு வாடிவாசலில் தலை நீட்டியது பிள்ளை. முருகு, நீ பிடிச்சுக்கிறப்பா என்று கத்தினான் கிழவன். என்னமாமா, என்ன கொம்பு சீவி விடுற, கிழக்கிருந்து பெரிய கையை வந்திருக்குல்ல சொல்லிவிட்டு இடக்காக பிச்சி பக்கம் பார்த்தான். பிச்சி அவனை பார்க்காமல் அவன் பேச்சை மட்டும் காதில் வாங்கி கொண்டே மருதனை அர்த்தத்துடன் பார்த்தான். அடுத்த வினாடி மருதன் பாய்ந்து அணைமரத்தில் ஒரு கை வைத்து மற்றொரு கையால் உள்ளே இருந்து நுனி தெரியும் கொம்புக்கு துழாவினான். உன்னால் முடியாட்டி விட்டுரு முருகண்ணே என்றான். அதே சமயம் முருகும் முன்பாய்ந்து இடத்து அணை மரத்தின் மேல் கை வைத்து காளையின் இடத்து கொம்புக்கு துளாவி கொண்டே, பொக்குன்னு பேசுகிறாத தம்பி, பிள்ளை எனக்கு விட்டுரு, கரட்டுப்பாளையம் மயிலையே நீ வேணா பார்த்துக்கிரு, பிச்சி தம்பி வேணா பனையூர் குரலு சமீன் மாடுக இதுகளை பார்த்துக்கிறட்டும் என்றான். ஆ, பய வக்கணையாகத்தான் பேசுகிறான் என்றான் கிழவன். மரு தம்பி நீ விலக்கிக்க, அவன் அணைஞ்சுக்கிறட்டும். சரி, அணைஞ்சுக்க என்று மருதன் நீட்டிய கையை பின்னெடுத்து கொண்டான். ஆனால் கவனம் மட்டும் காளை மீதே இருந்தது. அடி ஆத்தாடி, நல்ல பாம்பு கணக்கால் சீரும் இந்த கழுத, கொம்பு பிடியே கொடுக்காதே, என்ன செய்ய போகிறார் அவர்? ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போல் அந்த காளையின் நோக்கம் குணம் அறிந்த குரல்கள் இப்படி பலதும் சொல்லிக்கொண்டன. பிள்ளைக்காளை கொம்பை மேலே தூக்காமல் கீழ் நோக்கியே முகத்தை தனித்து நின்றது. அதன் கொம்பை பிடிக்க படபடக்கும் கைகளை கொம்பில் நிலைக்க விடாமல் பக்கங்களில் உலுப்பி கொண்டே இருந்தது. அடைப்பு பலகைகளில் கொம்புகள் அடித்தன. திட்டிவாசலுக்கு உள்ளே இருந்து ஒரே பிடுங்காக மருண்டு பாய்ந்து போகிற ஜாதியல்ல அது. எந்த பக்கம் இருந்தெல்லாம் கைகள் கொம்பை தொடுகின்றன என்பதை உஷாராக பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தது. தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், திமிழ் மீது விழும் கைப்பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று ஆராய்ந்து வருவது போல அங்குலம் அங்குலமாக கால்களை முன்னகர்த்தியது மாடு. கொம்பு கொஞ்சம் நீண்டு வெளித்தெரியவும் முருகு கப்பென்று பிடித்து அதை நிலைக்கச் செய்ய பார்த்தான். ஆனால் காளையோ ஒரு அழைப்பு அழைத்து முருகுவின் கையை உதறிவிட்டுவிட்டது. அவன் கொஞ்சம் சுதாரித்து கையை எடுத்திருக்காவிடில் அணைமரத்தில் அடிபட்டு அவன் விரல் எலும்புகளோ நொறுங்கியிருக்கும். இன்னொரு கொம்பு பிடிக்கு இடம் கொடுக்காமல் இடைவிடாமல் கொம்பை வெட்டி அழைத்து கொண்டே காளையோ இம்மி அளவாக முன்னோக்கி காலை நகர்த்தி கொண்டே இருந்தது. காளை சமாளித்து கொம்புகளை தேடும் கையை விரட்டி அடிப்பதும் முருகு கை கொம்புக்காக அந்தரத்தில் தடுமாறுவதும் இப்படி ஒரே வேடிக்கையாக இருந்தது. கூட்டம் ஆர்ப்பரித்து இதை அனுபவித்தது. அட, அதை துண்டா வெட்டித்தான் பாரு, கொம்பை பிடிக்க விடும் நான் நினைக்கிறேன் என்று கிழவன் பிச்சியின் காதில் விழச் சொன்னான். கொம்பு பிடி கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன அதுக்கு, பின்னாடி போய் ஒரு பொட்டைக்குட்டி வேலை பிடிச்சி இழுக்கலாமே, கழுத என்ன செய்ய போகுது பாரு என்றான். பிள்ளைக்காளையின் கழுத்து வரை வெளியே நீண்டு விட்டது. முருகுவின் கை இன்னும் கொம்பை பிடித்தபாடில்லை. அவன் முக நரம்புகளின் விடவிடப்பு அவனுடைய அவஸ்தையை காட்டியது. என்னென்ன காளையை அப்படிக்கிற என்று மருதன் கேட்டான். இல்லாட்டி பசல கண்ணுக்கு முட்டு பழகிறியா? சுற்றி எங்கும் ஒரே சிரிப்பு எழுந்தது. முருகுக்கோ ரோசம் பொத்து கொண்டு வந்தது. காளையோ அவன் கையை உதறிவிட்டு கொண்டே தன் திமிலையும் வெளியே நீட்டிவிட்டது. இதற்கு மேல் அதன் கொம்பை பிடிப்பது எவ்வளவு சிரமம், அடுத்த வினாடி அது என்ன செய்யும் என்பதையும் நன்கு அறிந்திருந்த முருகு, ஆ இந்தா நீ பிடிச்சிப்பாரு என்று கையை இழுத்து கொண்டு பின் சாய்ந்து விட்டான். முழு திமிலும் வெளித்தெரியவும் ஒரே தவ்வில் வாடிவாசலின் மத்தியில் போய் நின்று இன்னொரு தவ்வில் வாடிவாசல் வட்டத்தின் விளிம்புக்கு போய் பாதை வழியே நெட்டுக்கு சிட்டாய் பறந்துவிடும் அந்த மாடு என்றும், இனி கொம்பிலேயோ திமிலேயோ கை போட முடியாது என்றும் நிச்சயமாகிவிட்டது அவனுக்கு. ஆனால் என்னவோ, அவன் கையை பின்னடித்த அதே நொடி கழுகு பாய்ந்து அடிக்கிற மாதிரி இரண்டு கைகள் விரித்து சீறி மாட்டின் கொம்பின் மீது விழுந்தன. சபக் என்ற சத்தம்தான் கேட்டது. வீசி பின்தள்ளப்பட்ட மருதன் மாட்டின் கழுத்தோடு ஒட்டி பிச்சு இரு கொம்புகளையும் சேர்த்து பிடித்து மாட்டின் முகத்தை கீழ்நோக்கி அமுக்குவதை பார்த்தான். காளை கைகளை உலுப்ப முழு அளவுடன் அழைத்து பார்த்தது. ஆனால் கீழ்நோக்கி அமுக்கும் அந்த பிடி வலுவில் கொம்பளைப்பு வேகமும் தளர்ந்தது. சில நொடிகளுக்கு மாடு திணறியது. முருகண்ணே, எங்கிட்டு இருக்க? இந்தா கொம்புல இருக்கிறதெல்லாம் அவுத்துக்கணி என்று எதிர்ப்பக்கம் நின்ற முருகுவை பார்த்து கத்தினான் பிச்சி. முருகுவோ அசையவில்லை. முகம் கீழே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. என்ன பேசாம நிற்கிற, உனக்கு வேணாமா? சரிப்போ என்று ஒரு தம் கொடுத்து காளையின் கொம்புகளை எதிர் திசை பக்கம் நெக்கு நெக்கி தள்ளிவிட்டு பின்பாய்ந்தான் பிச்சி. விடுபட்ட பிள்ளை சுபாவப்படி ரெண்டு தவ்வில் ஓடிவிட்டது. கூட்டம் மலைத்து போய் நின்றது. ஒரு வினாடிக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதை கூட மறந்து பிள்ளைக்கால பிடிபட்டு போச்சு. முருகண்ணை மோத்த பார்க்கணும் டோய். இனிமே அவன் கை ஏற பிடிச்சி உலக தாண்டாலாயக்கு. அவமானம் வதைக்க முருகு பின்வரிசைக்கு நகர்ந்து குனிந்த தலையுடன் நின்று கொண்டிருந்தான். ஏன் முருகே, எந்த மோத்தோடப்பா இனிமே சமீந்தார பார்ப்ப என்று கிழவன் உற்சாகத்தால் தொண்டை கிழிய கத்தினான். பிச்சி பக்கம் திரும்பி, ஏன் தம்பி இப்படி செய்து போட்ட? மாட்டோட கொம்பிலிருந்து அதுகளை நீ உருவி விட்டுருந்தா நீ மாட்டை பிடிச்சேன்னு வச்சுருக்க முடியும். அவனை கூப்பிட்டு அவுக்க சொன்னியே, நியாயம் இல்லைப்பா அது என்றான். ஏன் பாட்டையா, அது ஏன் மாடு இல்லையே, அவருக்கு ஒதுக்கின மாடுல்லா என்றான் பிச்சி ஒரு கவட மென்னகையுடன். கிழக்கத்தியான் இன்னொருத்த ருசி பார்த்ததை தொடமாட்டான்லா. ஓ முருகு, மோத்தை இப்படி திருப்பி காட்டுடா. கிழவன் எம்பி எம்பி குதித்து சிரித்தான். இனிமே நாக்கு தடிப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்காத, சாமின் பேரை கெடுத்துக்கிட்டு ஓது குரால நீ பார்த்துக்கிடுறியா, இல்லாட்டி துழுவத்தில் வேறு மாடுக நிற்குது, மனம் உடஞ்சிடாத என்று எரிகிற தீயில் எண்ணெய் விட்டு பரிகசித்தான் கிழவன். முருகுவை மட்டம் தட்ட சமயம் பார்த்திருந்த கூட்டம் சந்தர்ப்பம் கிடைத்ததை உபயோகித்து கிழவன் பேச்சுக்கு ஆர்ப்பரித்தன. அவமானம் பிடுங்கி தின்ன முருகு இன்னும் பின்னாடி போய்விட்டான். அடுத்த காலை ஒன்று பாய்ந்து வெளிவந்தது. மற்றவர்களுக்கு இடம்பிட்டு பிச்சியும் பின்னகர்ந்து கொண்டான். திட்டி வாசலிலிருந்து பறந்து வந்த ஒரு பெரிய உருமா துணி அவன் மீது விழுந்தது பரிசாக. அதை கிழவனிடம் கொடுத்தான். கிழவன் பெருமை தாங்க முடியாமல் தவித்தான். யமப்பய என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். அப்போது மேடை மீது இருந்து யாரோ அவனை கூப்பிட்டார்கள். சமீந்தார் கூப்பிடுறாரு என்று பக்கத்து குரல்கள் பிச்சியிடம் அறிவித்தன. கையிரண்டையும் மார்பில் புதைத்து கொண்டு பவ்யமாக திட்டிவாசலுக்கு நேரே போய் நின்று நிமிர்ந்து மேடை மீது இருந்த ஜமீன்தாரை நிமிர்ந்து பார்த்து கைகளை உயர்த்தி, கும்பிடுறங்க மௌராசா என்றான். தன் கையில் இருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டை அவன் கைக்கு பறந்து விழ எறிந்தார் ஜமீன்தார். ஏந்தி பிடித்த பிச்சி மலர்ந்த முகத்துடன் ஒரு கும்பிடு போட்டான். சரிப்போ, மாடுகளை நல்லா பிடி என்று ராஜாங்கமாக சொன்னார் ஜமீன்தார். உசலனூரா உனக்கு? சரிதான். அவனை பற்றிய விவரம் அவருக்கு ஏற்கனவே விளக்கப்பட்டு விட்டது. அந்த ஒரு காளையை அடக்கிய தோரணையிலேயே அவனுடைய வேலைப்பாட்டை அளவிட்ட மாதிரி திருப்தி முகம் அவர் காட்டியதையும் பிச்சி கவனித்தான். நோட்டை விட அந்த பாராட்டு தான் அவனுக்கு பெரிதாகப்பட்டது. உத்தரவங்க சுமா என்று இன்னொரு கும்பிடுவுடன் திரும்பாமலே பின் எட்டு போட்டு நகர்ந்தான் பிச்சி. புன்னகையுடன் கிழவனிடம் அந்த நோட்டை கொடுத்தான். யமப்பயடா நீ என்று கிழவன் வாய்முழுக்க இழித்து கொண்டே அதை தன் பைக்குள் வைத்து கொண்டு, பிச்சி சமீந்தாருக்கம் உன் மேலே விழுந்துருச்சு, அதிட்டக்கார பயடா நீ என்றான். பிள்ளையை பிடித்த வேகம் இன்னும் அடங்கவில்லை பிச்சிக்கு. அதோடு பெரிய இடத்து ஊக்கமும் கூடியது. பாராட்டும் அவனுக்கு நெறியேற்றியது. ஒரு தடவை கொம்பில் ரத்தம் கண்ட காளை சாடிக்கொண்டே போகிற மாதிரி அவன் கை இன்னும் மற்ற கொம்புகளுக்காக பறந்தது. மூக்கனாங்கயிறு உருவி காளை மேல் காளையாக வந்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு விட்டுவிட்டு அடிக்க காத்து கொண்டிருக்கிற பருந்து மாதிரி அடுத்த ஜாதி காளையை எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு மாடு அவிழ்க்கப்படும் போதும் உள்வாடிக்குள் கண்களை துழாவ விட்டு கொண்டிருந்தான் பிச்சி. வெள்ளை, காரி, கரம்பை, செவலை, இப்படி பல நிற காளைகள். இளம் காளையிலிருந்து ஒரு காலத்தில் பேரிருந்த கிழக்காளைகள் வரை பல தொகையை பெருக்கிக் கொண்டு வந்து கொண்டே இருந்தன. வெறித்து ஓடும் மாடுகளையும் வேலை நன்றாக தெரியாமல் காளை மேல் விழுந்து அவதிப்படுகிற வேலைக்காரர்களையும் பார்க்க கூட்டத்துக்கு ஒரே வேடிக்கையாக இருக்கும். கள்ளக்கடவு பாய்கிற மாடு ஏதாவது வரும்போது கூட்டம் நிலை கலங்கி சிதறி ஓடுவதையும் காளை கூட்டத்தில் புகுந்து குத்தி மிதிச்சு நாசம் செய்வதையும் பார்க்க வேண்டும். சுமாரான காளைகள் வரும்போதெல்லாம் கூட்டத்தின் கண்கள் கிழக்கத்திய பையன்களைத்தான் தேடின. ஆனால் அந்த யுவர்கள் அங்கே விவஸ்தை இல்லாமல் நடந்து கொள்ளப் போவதில்லை என்பதை உடனே தெரிந்து கொண்டு விட்டார்கள். ஏதோ குறிப்பான மாடுகளுக்குத்தான் அவங்க வந்திருக்கிறாங்க என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். பழையூர்கால குரால் வருது என்று குரல்கள் எழுந்தன. பிச்சி உஷாராகி மருதனையும் உஷார்படுத்தினான். பிச்சி தம்பி, குரால் ஒரு பிசாசு, பிள்ளைக்கால மாதிரி இல்லை என்று கிழவன் அவன் காதுகளில் பரபரப்புடன் சொன்னான். கொம்பு இம்புட்டு தான், முடிக்கு கூட வராது, களவாணி கழுத, தலையை திட்டிக்கு வெளியே கூட நீட்டாது. மொட்டை கொம்பு பொடி வலிக்கு தட்டுச்சுன்னா விலா எலும்பு பொடி பொடியாக போயிடும். வால் பக்கம் பிடிக்க போனால் மான் கணக்காக உதைக்கும். ஒரே தவ்வில் வாடி மத்திக்கு வந்து நிற்கிற போது அந்த ஒரு மினிட்டில் அணைஞ்சாத்தான். நல்லா பழக்கியிருக்கானுங்க. இந்த முருகப்பைய இடது தோளில் தெரியுதே கையகல தழும்பு, மூணாம் வருஷம் இது மச்சம் வச்சது தான் என்று கிழவன் அந்த காளையை பற்றி தனக்கு தெரிந்த சூட்சமத்தையெல்லாம் படபடத்து சொல்லிவிட்டான். வாடியின் இரு பக்கத்து அணை மரங்களும் காலியாக இருந்தன. பிள்ளை வெளியேறிய போது இருந்ததை விட இன்னும் விசாலமாக இருந்தது. அங்கங்கே வாடிவாசல் மேடைக்கு அடியில் கால்களை பிடித்து கொண்டு மாடு பிடிக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கிழவன் சொல்லி முடிக்கவும் மருதா என்று கத்தினான் பிச்சி. மருதன் பாய்ந்து குறுக்கே ஓடி இடது அணை மரத்தை அணைத்து நின்று அடைப்புக்குள் எட்டு மேல் எட்டாக வைத்து வந்த அந்த கோராலை உன்னிப்பாக பார்த்து தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தான். இத்துடன் நான்காம் பாகம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.